தோழா முத்தச்சுடரே போற்றி. தோழா முத்தச்சுடர், இங்கு தோழா என்று சொல்லும் பொழுது துளையிடப்படாத முத்து என்பது பொருள். தோழா என்று சொல்லக்கூடிய சொல்ல முத்தச்சுடர் என்பது முத்தம் என்பது முத்தை குறிப்பது, வெண்மை நிறமுடைய அந்த முத்தினுடைய பிரகாசத்தை அவ்வாறு குறிப்பருளுகிறார். எனவே துளையிடப்படாத முத்தினுடைய சுடர் என்பதனால் தோழா முத்தச்சுடரே போற்றி என்று குறிப்பிடுகிறார். இங்க துளையிடப்படாதது என்பதற்கு குற்றம் இல்லாத முத்து என்று ஒரு பொருள் சொல்லலாம். இந்த முத்து வந்து துளையிடப்படாத இருப்பதனால இது குற்றமில்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லும் உண்டு. திருவள்ளுவரும் இது போல ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். தோழா அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம திருக்குறள்ல பாத்தீங்கன்னா தெரியும், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்று குறிப்பிடுவார். இந்த தோற்கப்படாத செவி என்பது சொல்லக்கூடிய ஞான நிலைகளை செவியில கேட்கல என்று சொன்னா அது காது இருக்குது என்பது பொருள் அல்ல, அவன் தலையில ஒரு துவாரம் இருக்கிறது என்பதுதான் பொருளே என்று செவி என்று அது உணரப்படாது என்பது வள்ளுவ பெருமானுடைய கருத்து. அது அப்படிங்க சொல்கிற தோழா முத்தச்சுடரை போற்றி என்று குறிப்பிடுகிறார். ஆளானவர்க்கு அன்பா போற்றி, இறைவன் ஆளானவர்க்கு அன்பன், யாரெல்லாம் அவனுக்கு ஆள் ஆக நிற்கிறார்களோ அவர்களுக்கு அன்பனாக இருப்பவன் இறைவன். நம்பி ஆரூருடைய வரலாறு இதற்கு நல்ல ஒரு சான்று. அவர் ஆள் அல்லேன் என்று மறுத்தவர், பிறகு உன்னை தவிர இன்னொருவருக்கு ஆள் அல்ல என்று அருளினார். அதன் பிறகு திருவாரூருக்கு வருகின்ற பொழுது உனக்கு மட்டுமல்ல உன்னை வணங்குகின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நான் ஆள் என்று சொன்னார். இந்த நிலை இங்க மட்டும் அல்ல, அவர் கண்களை இழந்து ஒவ்வொரு தலங்களாக பாடிக்கொண்டு வருகிறார். அது வரும் பொழுது நம்முடைய காரைக்கால் அம்மையினுடைய பதிகமாகிய திரு ஆலங்காட்டுக்கு வருகிறார். அந்த நிலையிலும் கூட அதைத்தான் சொல்லுகிறார். கண் இரண்டும் இழந்த நிலையில பாடுகிறார். முத்தா முத்தி தரவல்ல முகில்வெண் முறையால் உமை பங்கா, பத்தா பத்தர் ஓற்றும் பரமா பழையனூர் ஆலங்காடா, அத்தா உன் அடியார் கடியேன் ஆவேன். கண் பெற்ற நிலையிலையும் எல்லா வகையான இன்பத்தை தூக்கிற நிலையிலும் நான் உனக்கு ஆள் என்று சொல்வது பெரிதல்ல. எல்லாரும் சொல்லிடலாம் நம்ம சாமி இத்தனை கொடுத்திருக்காரு அத்தனை கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் அவனுக்கு ஆள் என்று சொல்வதுல எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் இரண்டு கண்ணையும் இழந்து நிற்கக்கூடிய நிலையில இந்த நிலையிலும் நான் உனக்கும் உன்னுடைய அடியவருக்கும் ஆள் தானே அன்றி நீ இப்படி கண்ணை பறிச்சுட்ட என்பதற்காக உனக்கு ஆள் அல்ல என்று நான் மறுக்க மாட்டேன் என்பது நம்பி ஆரூருடைய வாக்குல ஆலங்காட்டு பதியத்துல பத்து பாடமே அதான் குறிப்பிருப்பார். உனக்கு ஆள் என்றுதான் பாடியிருப்பார். அடியார் கடியேன் ஆவேனே, அடியார் கடியேன் ஆவேனே என்று குறிப்பிருப்பார். ஞானசம்பந்த பெருமான் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆள் ஆய அன்பு செய்வோம் மடநெஞ்சே. மடநெஞ்சு என்பதற்கு மட என்று சொல்லுக்கு இளமை என்று ஒரு பொருள் உண்டு, மட அன்னம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அதனால மட என்று சொன்னால் அது இளமையை குறிப்பது. எனவே நெஞ்சை சொல்லுகின்ற பொழுது உயர்வு நோக்கி சொன்னோம்னா இளமையான நெஞ்சே, அழகான நெஞ்சே, நீ அவனுக்கு ஆளா இருப்பதுதானே சிறப்பு அப்படிங்கிறது அதனுடைய அழகு நோக்கியும் இளமை நோக்கியும் அதாவது உயர்வு கருதி. அத மடப்பயலா இருக்கிற இடா அப்படின்னு சொன்னோம், அறிவு குறைந்து இருக்கிறவனாக இருக்கிறோம் அப்படின்னு பொருள் தரும். அப்ப இழிவு நோக்கி வரும்போது மட என்ற சொல்லுக்கு நீங்க அறிவு குறைந்து இருக்கக்கூடியவன் என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம திருமுறைகள நிறைய இடங்கள்ல மட என்ற சொல்லு உண்டு. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தந்த தலைவன் அப்படிங்கிறார். ஒரு நூல்ல ஏன் இந்த விளக்கு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த வாரத்தை ஒரு நூல் பார்க்கும்போது இந்த பாட்டுக்கு விளக்கு கொடுத்துருந்தாங்க கீழே. அல்ல இறைவனை நினைப்பதற்கு அறிவு இல்லாத நெஞ்சை கொடுத்த அப்படின்னு எழுதியிருந்தாங்க உரை. இங்க மட நெஞ்சு என்பதற்கு என்ன பொருள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, மடம்னா அறிவு இல்லாதது எனவே மட நெஞ்சேன் அந்த இடத்துல. அப்புறதான் அப்படி சொல்லல, வாழ்த்த வாயும் நினைப்பதற்கு இளமையும் அழகும் உடைய நெஞ்சை கொடுத்த பெருமானை என்றெல்லாம் குறித்து அப்படிதான் அவர் உயர்வு நோக்கி தான் சொல்லியிருக்கிறார். அதை வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல அவங்க அவங்க சாதாரண ஒரு பொருள் ஒரு அன்பர் யாரோ தெரிவிப்பார் பொருளுக்கு, ஒரு பேராசிரியருடைய உரை அல்ல, ஒரு அன்பர் அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாரு. மட என்ற சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் எழுதியிருக்கிறார். அதனால நமக்கு அந்த மட என்பது இடம் நோக்கி பொருள் நோக்கி தான் நம்ம பார்க்கணும். அதுல எந்த இடத்துல இடம் பெற்றிருக்கிறதோ அது முன் இருக்கக்கூடிய தொடர் பின் இருக்கக்கூடிய தொடர்லாம் பார்க்கணும், பார்த்துதான் பொருள் காண முடியும். அந்த வகையில ஆள் ஆய அன்பு செய் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். இதேதாங்க அப்பர் சாமியினுடைய பாட்டிலையும் பார்க்கலாம். இங்க நிலை பெறுமாறு என்னது ஏ நெஞ்சே நீவா, இடர்கருமாறு என்னது ஏ நெஞ்சே நீவா என்ற அருளிய பதிவுகள் ஆகட்டும், சுந்தரமூர்த்தி சாமிகள், மணிவா, இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆள் என்கிற ஒன்றைத்தான் அடிப்படையாக வைத்திருக்கிறார். நம்ம இறைவனுக்கு ஆள், இந்த ஆள் என்று சொன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பணியாளனை போல இருப்பது. பணியாளன் அப்படின்னு சொன்னா ரெண்டு நிலை உண்டு. ஒண்ணு மீண்டு சென்று விடுகிற பணியாளன் உண்டு. ஏதாவது சொல்லுவோம் பொழுது உங்களுக்கு நீங்களாச்சும் உங்க வேலையாச்சும் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு பணியாளன் இருப்பான், எந்த காலத்தும் இவரை விட்டு போவது இல்லை அப்படின்னு இருக்கிறான். மீளா அடிமை என்று சொல்லப்படுகிற பணியாளன். அப்ப அவன் எஜமானம் என்ன சொல்லுகிறானோ அதை செய்வான். இல்லையே இங்க வா அப்படி கூப்பிட்டா வருவான், இங்க போய் இதை எந்தாலும் எடுத்து வைந்தான். இவன் இங்கிருந்து அங்க போறதுக்குள்ள வேண்டாம் வேணா நீங்க வா இங்க இதை போய் எடுத்து வை அப்படின்னு சரி அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் போவான். அதை போய் அந்த வேலையை செய்யறதுக்குள்ள மறுபடியும் அவர் கூடுவாரு, இல்லடா நீ ஒண்ணு வேண்டாம் நீ போய் இன்னொரு வேலையை சொல். நாமளா ஏங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, இங்க போக சொன்னீங்க அதை போக பண்றதுக்குள்ள இதை கூப்பிடுறீங்க, அது ஒரு சரிப்பு ஏற்படுங்க. ஆனா நம் பெருமக்கள் அப்படி நினைப்பதில்ல, சரிப்பே அவங்களுக்கு கிடையாது. நீ என்ன சொல்றையோ செய்யறப்பா, எனக்கு என்ன வேலை. இதுதான் நால்வருடைய உள்ளத்திலும் இருந்த நிலைப்பாடு அதுதான். எனவே ஆள் என்பது இன்றியமையாத ஒரு நிலை. காரைக்கால் அம்மையாருடைய பதியத்துல பாத்தீங்கன்னா ஆளாவோம் அப்படின்னு ஒரு பதியம் சொல்லுவாங்க, அற்புத திரு அந்தாதியில. இதுவே ஆமார், இதுதான் ஆமார், மற்றதெல்லாம் தாமார். இதுதான் ஆமார். எது ஆமார்னா அந்த அங்கையில் கையில நெருப்பு வைத்திருக்கிறானே அங்கையில் அனல் வைத்த பெருமானுக்கு ஆள், அதுவே ஆமார். எங்க நினைச்சு பாருங்க, காரைக்கால் அம்மையார் காலத்திலிருந்து அந்த ஆள் என்பது தொடர்கிறது. ஆள் அல்லேன் என்று சொல்லப்படுகிற அந்த தொடர் காரைக்கால் அம்மையினுடைய வாசல் இருந்து புரிஞ்சு கொடுக்கும். அதனால அந்த சொல்லினுடைய பொருள் ஆள் என்பதுதான் நமக்கு எல்லா நிலையிலும் வேண்டப்படுவது. நமக்கு அந்த அடிமைப்பந்து வரணும், வருவது கொஞ்சம் கடினம். ஏன்னா அந்த மலத்தினுடைய சார்பு அவ்வளவு சீக்கிரம் நம்ம கொண்டு இறைவனுக்கு ஆளாக நிறுத்தாதுங்க. யாருக்கு வேணாலும் ஆளாக நின்றுடுவோம், அந்த பெருமானுக்கு ஆள் என்று சொல்லப்படுகிற நிலைக்கு உயிர் அவ்வளவு எளிதாக போய் நின்று விடாது. இதுதான் அந்த உயிரினுடைய நிலை. எனவே இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கு, எல்லாருக்கும் அன்பன் தான், அவர் என்ன இல்லாமையா இருக்கிறாரு, ஆனா ஆளானவர்க்கு அன்பா. அப்ப என்ன, அவனை யார் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல அடிமைப்பட்டு நிற்கிறார்களோ அவர்கள் இறைவனை அனுபவிப்பதுக்குரியவர்கள். அவங்களுக்கு இறைவன் அன்பனாக விளங்குவான். கருத்து ஆளானவர்க்கு அன்பா என்று போற்றுகிறார். எனவே எந்த நிலையிலும் இறைவனுக்கு வந்து அடிமையாகவே நிற்றல் என்பது பொருள். இது சித்தாந்த நோக்கில் சொன்னீங்கன்னா பெத்தம் முத்தம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு நிலையிலும் உயிர் இறைவனுக்கு அடிமை. சொல்ல போனா உயிர் ஏதேனும் ஒன்றுக்கு அடிமைப்பட்டு நிற்கும். நேற்று ஆணவ மலத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது, இன்று மாயா மலத்துக்கு அடிமைப்பட்டு நிற்கிறது, நாளைக்கு திருவருளுக்கு அடிமைப்பட்டு நிற்கும். அருளை உணர்ந்தவர்களுக்கு இன்னைக்கே அங்கே அடிமைப்பட்டு இருப்பாங்க திருவருளுக்கு, நாளைக்கும் திருவருளுக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க. அவங்கதான் அத்தீவன முத்தர்கள் என்பது சொல்லப்படுகின்றவங்க. பெத்தம் முத்தம் என்ற ரெண்டு நிலையிலும் இறைவனுக்கு அடிமையாக நிற்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது கருத்து. அதனால இங்க அந்த ஆள் என்று சொல்லப்படுகிறவருக்கு அன்பனாக விளங்குகிற பெருமான். இது அப்பறத்தாமி சொல்றார், ஆளான அடியாருக்கு அன்பன் தன்னை அப்படியே இருப்பாரு மணிவாசர் வாக்கு. அவர் சொல்லுகிறார் அங்கு சொல்லும் போது ஆளானவர்க்கு அன்பா போற்றி மணிவாசருடைய வாக்கு அப்படியே அப்பறதான் சொல்றார் ஆளான அடியவர்க்கு அன்பன் தன்னை. இங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அங்கன்னா ஆளானவர்க்கு அன்பானாரு, ஆளான அடியவர்க்கு அன்பானாரு, இப்படிதாங்க வித்தியாசம். அந்த அன்பன் என்கிற ஒரு சொல்லுதான் அங்க இருக்கு. இங்க அடியவன் அங்கேயும் அன்பன் இருக்குது, இங்கேயும் அன்பன் இருக்குது. அங்க அடியார் என்ற சொல் இல்ல, அப்புறம் சாமி அடியார் சொல்றார். ஆளான அடியாருக்கு அன்பன் தன்னைனர், இவரு ஆளான அன்பருக்கு அன்பா அப்படின்னு சொல்லுகிறார். மொத்தத்துல இருவருடைய கருத்தும் நீங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அப்பர் சாமியுடைய வாக்கும் மணிவாசருடைய வாக்கும் அப்படியே இணைந்து நிற்பதை பார்க்கலாம். எங்கு தொட்டாலும் ரெண்டு பேரும் அது ஒரு நிலை. ஏன்னா தேக்கிழா பெருமான் அப்பரசாமி காட்டும் போது கூட அந்த அழுத முகமாகத்தான் காட்டுகிறார். சிந்தை இடையரா அந்த நிலையில பார்க்கும்போது, சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னின் அசையும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழை. அப்புறம்னா கண்டு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் மூன்று பாடலையும் காட்டுவார். மூன்று பாடல் அவர் வடித்து காட்டுகிற இடங்கள்ல மூணு இடங்கள்லயும் அதை தான் காட்டியிருக்கிறார். கண்களை கண்ணீர் மழைவாரும் திரு முகம் அப்படிங்கிறார். அப்படியே அந்த மழைவாரும் முகத்துல பார்த்தேன் மழை போல கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறத காட்டியிருப்பார். மணிவாசகர் அழுது அழுது அடியடைந்து அன்பர் என்றே போற்றப்படுவர். அது இருவரும் ஒரு வகையில அந்த கருணையை நினைந்து நினைந்து அழுது கொண்டே இருப்பவர். இந்த பக்கம் இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லை. இப்போது அந்த கண்ணீர் மல்கி நிற்கக்கூடிய நிலை இருவருக்கும் உண்டு. ஆனா இவங்க எப்போதும் அப்படியேதான் நிற்பாங்க. நால்வரில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாட்டில் பார்க்கலாம். என்ன திருவுள்ளம் என்பது அவனுக்கு தான் தெரியுங்க. நம்ம பார்க்கும்போது நீங்க தொடர்கள் பார்த்தீங்கன்னா திருவாசக தொடர்கள் பெரும்பாலும் அப்பர் பெருமான்தான் அப்படியே இருப்பதை பார்க்கலாம். நிறைய தொடர்கள் உண்டு. அது இந்த ஒரு தொடர் அப்படி ஒரு இருவரும் ஒரே கருத்தை பதிவு செய்திருக்கிற தொடர். எனவே ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆரா அமுதே அருளே போற்றி. ஆரா அமுதே, இந்த ஆறாமுது சிவராணத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. பருக பருக சலிப்பில்லாது இருக்கக்கூடிய அமுது, இன்னும் போண்டும் எந்த நினைக்கை தருகின்ற அமுது. எனவே ஆரா அமுது என்று குறிப்பிடுகிறார். ஆறுதல் என்றால் நிறைதல் அப்படின்னு பொருள். ஆறா என நிறையாத, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கி தரக்கூடிய அமுது. ஆறா அமுதே அருளே போற்றி. பேராயிரம் உடைய பெம்மான் போற்றி. இறைவன் பேராயிரம் உடைய பெம்மான், அப்படியே பேராயிரம் பரவி வானோரியத்தும் பெம்மான். பேராயிரம் உடைய பெம்மான் போற்றினாரு அவர். பேராயிரம் பரவி வானோரியத்தும் பெம்மான். எங்கேயாவது வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்க. பேராயிரம் உடைய பெம்மான் போற்றி. மணிவாசல பேராயிரம் சொல்லிட்டாரு இறைவனை பெம்மான். அப்படியே அப்பரசாமி கிட்ட பாத்தீங்கன்னா பேராயிரம் பரவி வானோரியத்தும் பெம்மான். என்ன வித்தியாசம் பாருங்க. போன பாட்டுல பார்க்கும்போது ஆறா அமுதே அண்ணர், ஆளான அடியவருக்கு அன்பன்னாரு, ஆளான அன்பருக்கு அன்பன்னாரு. இவ்வளவுதான் அடியவங்க சொல்ல அப்பரசாமி கொண்டாந்து வச்சார். இங்க வானவர்களுக்கு அப்படின்னு கொண்டாந்து ஒரு சொல்ல வச்சு பெருமான் பெம்மான் என்று காட்டுகிறார். எப்படி இருவருக்கும் அப்படி ஒரு கருணை பெருமான் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியலீங்களா. நம்ம தனியா உட்கார்ந்து அப்படியே அவர் ஆய்வு பண்ணம் மணிவாசகரும் அப்பர் பெருமானும் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அப்படியே திருவாசகத்தை வச்சுக்கிட்டே அப்பரசாமி தேடணும், அல்லது அப்பர் பெருமானை வச்சுக்கிட்டே திருவாசகத்துல தேடணும். அப்படி தேடினீங்கன்னா நம்ம அப்படி ஒவ்வொரு தொடருமாக பார்த்து சுவைக்க முடியும். அதனால நிறைய இடங்கள் ஆயிரம் பேர் அப்படிங்கிற பேர் இறைவனுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். இங்க தொடர் ரெண்டுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய தொடர். நீங்க ஆயிரம் பேர் இறைவனுக்கு உண்டுங்கிறத மூவர் பெருமக்களும் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நமக்கு இந்த அப்பர்தாமனுடைய வாக்கு அப்படியே பொருந்தி இருக்கக்கூடிய நிலை நம்ம பார்க்கலாம். எனவே பேராயிரம் உடை பெம்மான் போற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். தாலி அருகின் தாராய் போற்றி. அதாவது இந்த அருகு அப்படிங்கிறது அருகம்புல் என்று சொல்றோம் இல்லைங்களா, அதைத்தான் அருகுன்னு குறிப்பிடுகிறார். தாலி என்பது ஒரு வகையான மூலிகை இலை. எனவே இந்த சிறிய கொடிகளால் படருவது இந்த இலை. மருத நிலத்துல நீர்ப்பாங்கான பகுதிகளில் வேலிகளில் படர்ந்திருக்கக்கூடியது இந்த தாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான இலை. அது வெண்கூ தாளம் என்றும் தாலிப்பூ என்றும் உரையாசிரியர்கள் குறித்திருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல அந்த சொல் வைத்து காட்டுகிற தாலி அருகின் தாராய் போற்றி என்று குறித்திருக்கிறார். எனவே அது படைந்து இருக்கக்கூடிய ஒன்று, அதை இவ்வாறு காட்டுகிற நிலை. அருகு என்பது அருகம்புள்ளத்தான் அருகு என்று குறிப்பிடுகிறார். திருவாசகத்துல பல இடங்கள் அருகு சொல்லியிருக்கிறார். தாலி அருகாம் உவந்த தார் என்பது தசாங்கத்துல உண்டு. அருகாம் உவந்த தார் அப்படின்றார். இந்த தார் ஆக தார்னா மாலை, அருகு என்பதை எடுத்துக்கொண்டிருப்பார். பொற்சுனத்திலையும் அருகொடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் என்று சொல்லுகிற இடத்துல அருகு என்பது அங்கேயும் இடம்பெற்றிருக்கிறார். எனவே அந்த வகையில அருகை மாலையாக அணிந்திருக்கிற பெருமான். நான் நினைக்கிற அருகுனா விநாயகருக்கு தான் உரியது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்க. விநாயக பெருமானுக்கு மட்டுமல்ல சிவபெருமானுக்கும் அருகு உரியதுதான் என்பது திருவாசகத்தினுடைய தொடர். எனவே தாலி அருகில் தாராய் போற்றி, நீரொளியாகிய நிறுத்தா போற்றி, ஆக தாலி அருகில் தாராய் போற்றி, நீரொளியாகிய நிறுத்தா போற்றி. நிறுத்தன் என்றால் நடனம் புரிகின்ற பெருமான், அவன் நடனம் புரிகின்ற அந்த காட்சி நிறுத்தன் என்று குறிப்பிடுகிறார். நீர் ஒளி நீண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி என்பதை அவ்வாறு காட்டுகிறார். எனவே எக்காலத்தும் இது சுயம் பிரகாசம் என்று சொல்லப்படுகிற சுடர் நேற்று இன்று நாளை என்று எல்லா காலத்தும் நீடித்து நிற்கக்கூடிய ஒளி என்பதனால நீர் ஒளியாகிய நிறுத்தா போற்றி. நிறுத்தம் என்பதற்கு ஆடுபவன், அம்பலத்தின்கள் ஆடுபவன். ஆடல் என்று சொன்னாலே அது ஐந்தொழில் என்கிற கூத்தை குறிக்கூடிய ஒன்று. எனவே நீரொளியாகிய நிறுத்தா போற்றி. சந்தனச்சாந்தின் சுந்தரா போற்றி. சந்தனச்சாந்து என்பது சந்தனத்தை அரைத்து அதனோடு வாசனை பொருள், அதுவே வாசனையானதுதான். அதனோடு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போன்றவற்றையெல்லாம், போரோசனை இவற்றையெல்லாம் அதனோடு கலந்து மேனியில் பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு பூச்சி. எனவே சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி என்று குறிப்பிடுகிறார். எனவே சந்தனத்துடன் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கோரோசனை, கத்தூரி ஆகிய நறுமணப் பொருள்களை சேர்த்து அரைத்து பூசுகின்ற ஒரு கலவை, அதைத்தான் இங்க சொல்கிறார். சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி. சுந்தர என்றால் அழகான், சுந்தரன் என்றால் அழகானவன் என்று பொருள். எனவே சுந்தர போற்றி. சிந்தனைக்கரிய சிவனையை போற்றி. ஆக சிந்தனைக்கரிய சிவனையை போற்றி. சிந்தனைக்கு அறிய, இது நமக்கு தொடர்ந்து அந்த சொல் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது இறைவனுடைய உண்மை நிலை என்பது நம் அறிவுக்கு எட்டக்கூடியது அல்ல. அவனுடைய தடத்தம் தாங்க நம்மால் காணக்கூடிய உருவங்களாக, அருவத்து உருவருவத்திருமேனிகளாக நம்ம பார்க்கிறோம். அருவத்தை கூட நம்ம என்ன பார்ப்பதில்லை, அவங்க இறங்கி வருகிற அந்த நிலையில உருவத்திருமேனிகளை பார்க்கிறோம். அதுவும் நாம் எப்படி பார்க்கறோம்னா கோயில தான் பார்க்கிறோம். இல்லைங்க, பெருமான் எனக்கு கனவுல வந்து காட்டுறாரு எனக்கு அப்படின்னு பாக்கிறோமான்னு கேட்டா அதை கூட நாம பார்ப்பதில்லை. நான் போய் உருவத்திருமேனி பார்க்கறா கூட கோயில தான் போய் பார்த்துக்கிறவங்களுடைய நம்முடைய அகக்கண்ணின் நின்று மனத்தின் உள்ளே நின்று நம் பெருமானை காணுகிற நிலை பெற்று பெருமான் கேட்டா ஒரு சிலருக்கு அது வாய்க்கு பெற்று இருக்கும், ஒரு சிலருக்கு நினைச்சுக்கிட்டே படுத்தா கூட அவர் வர்றதில்லை. இதுதான் இயல்பு நாம் பார்க்கிறோம். எனவே அவன் சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி. சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி. சிவம் என்பது சொல்லுக்கு மங்களம் என்று பொருள். எனவே அவன் மலங்களில் இயல்பாகவே நீங்கி நிற்கக்கூடிய பெருமான். சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய நாம் என்ன சிந்தித்தாலும் அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவனாக நிற்பான். சிந்தனைக்கறிய சிவமே போற்றி என்று குறிப்பிடுகிறார். மந்திர மாமலை மேயாய் போற்றி. சிந்தனைக்கரிய சிவமையை போற்றி. மந்திர மாமலை மேயாய் போற்றி. இந்த மந்திர மாமலை என்பது மகேந்திர மலை தான் மந்திர மாமலை இருக்கு. ஏன்னா முன்னே சொல்லியிருக்கிறார், மண்ணு மாமலை மகேந்திர மலனி சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று குறித்ததுனால இங்க அந்த மாமலை என்பது, மண்ணு மாமலை என்பது இந்த மகேந்திர மலையை தான் குறிப்பிடுது. ஆக மந்திர மாமலை மேயாய் போற்றி. எந்தமை புய்ய கொள்வாய் போற்றி. மந்திர மாமலை மேயாய் மலை மீது அமர்ந்திருக்கின்ற பெருமானே, என்னை உய்யும் பொருட்டாக, என்னையும் அப்படிங்கிற வகையில் அங்கு சொல்கிறார். எந்தமை உய்ய கொள்வாய், உய்விக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். உய்ய கொள்வாய் போற்றி. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. புல்வாய் என்பது மான் என்பதற்கு புல், அந்த புல்வாயின்னு பேர். புலி முலை புல்வாய்க்கு அருளினை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு, அதை கொடுத்திருக்கிறாருங்க. அதாவது செய்தி திருடையார் புராணத்தில் கூடிய செய்தி, அதை வாசிக்கிற பாருங்க. பாண்டிய நாட்டில் இருந்த கடம்பவனத்தில், மதுரைக்கு கடம்பவனம் ஒரு பேர் உண்டு. பாண்டி நாட்டில் இருந்த கடம்பவனத்தில் ஒரு பகுதியில் முன்னொரு காலத்தில் புலிகள் மிகுதியாக வாழ்ந்தன. அதனால் அங்கிருந்த மான்களின் கூட்டம் அருகி வந்தது. இறுதியில் சூழுள்ள பெண்மான் ஒன்று மட்டும் இருந்தது. சூழ் அப்படின்னு சொன்னா கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு பெண்மான், அது ஒன்று மட்டும்தான் இருந்தது. அப்படி இருந்த பொழுது பெண்மான் ஒன்று மட்டுமே இருந்தது. கருவுயிர்த்து அந்த மான் பிணை ஒரு நாள் நீர் வேட்கை கொண்டு ஈந்தணிய தன் கன்றை ஒரு புதரில் மறைத்து விட்டு நீர்நிலை நாடி சென்றது. வேடன் ஒருவன் தன் உணவுக்காக வேட்டையாட அந்த கானகம் வந்தான். நீருண்ண நன்னும் விலங்குகளை எதிர்நோக்கி அந்த நீர்நிலை பாங்கரில் ஒளிந்திருந்தான். பெண்மான் ஆண்டு போந்ததும் வேடன் அதன் மீது அம்பு எய்தான். இது தன் குட்டியை மறத்தி வச்சுட்டு இது தண்ணீர் பருக வந்த பொழுது வேடன் அந்த மான் மீது அம்பை எய்துகிறான். பெண்மான் ஈந்தணிய தன் கன்றின் திக்கற்ற நிலையை நினைந்து துன்புற்ற வண்ணம் உயிர் நீர்த்தது. அந்த மானுக்கு தன் கன்று அந்த தன்னுடைய குட்டியை நினைந்து அது உயிர் நீக்குது. அந்த நிலை அந்த நிலைமையை திருவுள்ளம் பற்றி அருக்கடலாகிய ஆளவாய் அண்ணன் அங்கையர் கண்ணியுடன் அங்கு எழுந்தருளினான். அந்த காட்டில் பெண் புலி ஒன்றை அந்த கன்றுக்கு பாலூட்டும்படி ஏவினான். புலியும் அவ்வாறு சென்று மான் கன்றுக்கு நாள்தோறும் பசி நன்காமல் பாலூட்டி வளர்த்தது. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய செயல், அதாவது ஒரு பகையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். மானை கண்டா புலி தின்னக்கூடிய இயல்புடையது. ஆனா இறைவன் என்ன செய்திருக்கிறார், அந்த புலிய கூட போய் இந்த மானுக்கு பால் ஊட்டுமாறு செய்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு நாம் நினைத்து பார்க்கணும். இப்படிதான் நிறைய இடங்கள் உண்டு. அடியார்களுக்கு அவன் அருள் செய்கின்ற பொழுதெல்லாம் அவனே வரணுங்கிற அவசியம் இல்லை. யாரோட்டு ஏவினா வேலை முடிஞ்சு போச்சு, அதை போய் செய்யினா செய்ய போறாங்க. ஆனாலும் பெருமான் அவனே வந்து அடியார்களுக்கு நம்முடைய நம்பி ஆரூருக்கும் நம்முடைய அப்பர் பெருமானுக்கும் அவரே வந்து உணவு கொடுத்த நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால இறைவன் அன்பரிடத்துல அவரிடம் அன்பனாக இருக்கக்கூடிய பொருள். இங்க புலிவாய் புலிமுலை புல்வாய்க்கு அருளினை என்று குறிக்கிறார். எனவே புலியினுடைய அந்த தாய்ப்பாலை அந்த மான் குட்டிக்கு இறைவன் அது ஊட்டுமாறு செய்தான். அதை தான் சொல்கிறார், புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. அலைகடல் வினைத்தொகை, அடைந்த அலைகின்ற அடையப் போகின்ற. எனவே அலைகடல் என்பது வினைத்தொகையை குறிப்பது. இங்க அலைத்தல் என்பது துன்புறுதல் என்று பெயர். ஆக மீமிசை அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி என்று குறிப்பிடுகிறார். ஆக இங்க மீமிசை என்பது உலகங்களையும் சிறுமான் நான்முகன் போன்றவர்களையும் தன்னுள் ஆழ்ந்து நீதூரும் பேரூரி வெள்ளத்தில் அவ்விதம் ஆழ்ந்து விடாமல் அதற்கு மேம்பட நின்று நடந்து என்பதற்கு இயக்கியவன் நம்முடைய பெருமான் என்பதை இங்கு காட்டுகிறார். அலைமீடை அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. அனைத்து நிலையிலும் ஒடுங்குகின்ற பொழுது இறைவன் அவ்வாறு இயங்கி அந்த நிலையை காப்பாற்றினான் என்பதை எடுத்துக்காட்டுவது. இதுக்கு வலை வீசிய படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கதை உண்டு, அதை இங்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அவ்வாறு அதை எடுத்துக்காட்டி சொல்கிறார். எனவே அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி. கருங்குருவிக்கு அன்று அருளினை. இதுவும் மதுரையில நடைபெற்ற ஒரு திருவிளையாடல் தான். இறைவன் கருங்குருவிக்கு வந்து அருள் செய்த திறம், அந்த கருங்குருவியினுடைய நிலைக்கு அருள் செய்தான் என்பதற்கு ஒரு வரலாறு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை ஒரு வாரம் அப்படியே சின்ன வரலாறு தான் வாத்து காற்றம் பார்த்துங்க. அதாவது அறங்கள் பலவற்றை செய்த தாண்டோர் ஒருவன் தன் தீய ஊழால் கழுவாயில்லாத சில தீவினைகளை செய்து விட்டான். அறங்கள் பலவற்றை செய்த தாண்டோர் ஒருவன் தான் தீய ஊழால் அந்த ஊழ் அதாவது என்ன சொல்லுவாங்க, வள்ளுவ பெருமான் சொல்வார், நூல் நுண்ணிய நூல் பல கற்கினும் அந்த அறிவு ஊழின் வண்ணமாக வரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. நீங்க எவ்வளவுதான் நூல் படித்திருந்தாலும் செயல்படுகின்ற பொழுது அந்த அறிவு வந்து ஊழின் வண்ணமாக செயல்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டுங்க. அது மாதிரி இங்க அறங்கள் பலவற்றை செய்த தாண்டோன் ஒருவன் தன் தீய ஊழால் கழுவாயில்லாத சில தீவினைகளை செய்து விட்டான். அதனால் அவன் சுகுண பாண்டியன் ஆட்சி காலத்தில் பாண்டி நாட்டில் உள்ள ஒரு காட்டில் கருங்குருவியாக பிறந்தான். உருவில் சிறியதும் வலிமை குறைந்ததுமான அந்த குருவியை காகம் முதலிய பெரிய பறவைகள் கொத்தி வருத்தின. துன்புற்ற கருங்குருவி புதர்கள் இலையடர்ந்த மரங்கள் மரப்பொந்துகள் போன்ற இடங்களில் மறைந்து வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அக்குருவி இருந்த மரத்தின் நிழலில் வழிப்போக்கரான சிவனடியார் ஒரு வந்து அமர்ந்தார். அவர் அருகில் இருந்தவரிடம், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் மூன்றாலும் சிறந்தது மதுரை ஒன்று மட்டுமே. ஏனைய தலங்களில் இறைவனை வழிபட்டால் பலன் மறுமையில் கிட்டும், ஆனால் மதுரையில் வழிபட்டால் இம்மையே இன்பம் எய்தும் என்றார். அதை கேட்ட கருங்குருவி, மதுரை சென்று இறைவனை வழிபட்டு துன்பங்களில் என்றும் நீங்க விரும்பியது. மதுரை சென்று பொற்றாமரை குடத்தில் நீராடி ஆலவாயை வலம் வந்து சோமசுந்தர பெருமானை வழிபட்டது. மூன்று நாள் இவ்வாறு வழிபட்டதும் அதன் அன்புக்கு மகிழ்ந்த ஆலவாய் அண்ணல் அதற்கு காட்சி கொடுத்து மிருதஞ்சிய மந்திர உபதேசத்தை செய்தார். அதை கணித்த குருவி பெரும் பறவைகளும் அஞ்சும் வலிமை பெற்று மகிழ்ந்தது. இறைவனை பணிந்து தனக்கு வலியன் என பெயர் வழங்க வேண்டும் என்றும், தன் இனத்திற்கு பிறக்கும் எல்லா கருங்குருவிகளும் வலியன் என்ற பெயரும் பெரும் பறவைகளும் அஞ்சும் வலிமை பெற வேண்டும் என்றும் வரம் வேண்டிற்று. இறைவன் அவ்வாறே வரம் நல்கி கருங்குருவிக்கு திரியம்பகம் என்னும் மூன்றெழுத்து மந்திரத்தை சந்தத்துவம் உதாந்தம் அனுதாந்தம் சௌரிதம் என்ற மூன்று ஓசைகள் கூட்டி உபதேசம் செய்தார். கருங்குருவி இறைவனை வழிபட்டு வீடு வேறு பெற்றது அப்படின்னு திருவிடையார் புராணத்தில் ஒரு செய்தி. எனவே கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி என்று அந்த வரலாற்றை எடுத்து காட்டுகிறார். இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. இரும்புலன் இரும் என்ற சொல்லுக்கு பெரிய என்று ஒரு பொருள் உண்டு. நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம், இரு என்று சொன்னா பெரிய என்று பொருள் உண்டு. எனவே பெரிய புலன் இரும்புலன் அப்படின்னு அறி புலன்கள் ஐம்புலன் சொல்கிறார். குறை என்பது வாடும்படியாக. எனவே பெரிய புலன்கள் வாடும்படியாக இசைந்தனை போற்றி என்று குறிப்பிடுகிறார். எனவே இறைவனுடைய அதாவது விடிதல் என கொண்டு வலிமையுடைய ஐம்புகைகளால் நுகரப்படும் துன்பங்களுக்கு விடிவு காலம் வருமாறு இறைவன் அருளினான். இரும்புடன் புலர இசைந்தன போற்றி. ஆக அந்த ஐம்புலனுடைய சேட்டையிலிருந்து விடுபடுமாறு அருள் செய்தான் என்பது பொருள். அவன் அருள் செய்யாம அந்த புலன் நிலையிலிருந்து நம்ம வெல்ல முடியாது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் என்பது முனிவாசனுடைய வாக்கு. சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா சிவஞான போதம் சித்தியார்ல சொல்லுவாரு, இவைகள் கருவிகள் நம் வசம் அல்ல. ஏன்னா நம்ம அதை அடக்க முடியாது, அது மாயாகாரியம். மாயாகாரியமான கருவிகளை இறைவன் தான் அதை செயல்படுத்துவதும் அவன் தான். எனவே நாம் அவற்றை போய் அடக்குதலோ நாம் அதை செயல்படுத்தவும் நம்மளால முடியாது. திருவருளை சார்ந்தோம் என்று சொன்னா அந்த திருவருள் அந்த கருவியை அடக்கும். அதனாலதான் திருமூல சொன்னார், ஐம்புலனும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் என்று குறிப்பிடுவார். அது அடக்க முடியாது, நாம் அடக்க முடியாது. திருவருளை சார்ந்தால் அது அடங்கும், இதுதான் அடிப்படை. எனவே அந்த அடிப்படையில அதை குறித்திருக்கிறார். ஐங்குளம் புலர இசைந்தனை போற்றி, அலைகடல் மீனிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவி தந்த அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படியுற பயின்ற பாவக போற்றி. படியுற பயின்ற, படியுறனா உலகம் அறியும் வண்ணமாக, படியுற என்பது உலகம் அறியும் வண்ணமாக, பயின்ற பயிலுதல் என்பது பலகாலம். ஒரு மாணவன் பள்ளியில பாடம் பயிலுகிறான், நேற்றும் படித்தான், இன்னைக்கும் படிக்கிறான், நாளைக்கும் படிப்பான். எனவே அவன் பயிலுகிறான் என்று சொல்லுற முடியல, பயின்ற. பாவக போற்றி, ஆக நடத்தை உடையவன். ஆக இறைவன் என்று சொல்லப்படுகிற அந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு அனுசிக்கின்ற வண்ணமாக இவன் பல்வேறு நிலைகள்ல போற்றப்படுகின்ற பெருமான். உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக பல்வேறு தடத்த நிலை இறங்கி வருகிற பெருமான். எனவே படியுடன் பயந்த, அதாவது நீங்க திருத்தொண்ட புராணத்திலையும் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு அடிய வீட்டுக்கு அவரே சாமி வர்றார். வெவ்வேறு வண்ணமாக வருகிறார், அவங்களுடைய தொண்டை உலகம் அறிய செய்யும் வண்ணமாக அவனே வருகிறார். படியுற பயின்ற பாவக என்ற நிலையில போற்றுகிறார். அடியோடு சொர்க்கம் அதாவது படியுற பயின்ற பாவக போற்றி, அடியோடு நடுவீர் ஆனாய் போற்றி. அடி அடியோடு நடு ஈறு ஆனாய், அதாவது முதல் நடு முடி இந்த மூன்றும் இல்லாத பெருமான். அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி. அப்புறம் இந்த மூணு இல்லாதவன் தான் மூணை செய்ய முடியும். அதாவது தோற்ற ஒடுக்கம் இல்லாத இறைவன் தான் இந்த உலகத்தை தோற்றி நின்று ஒடுக்க முடியும். தோற்ற ஒழுக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அதை செய்ய முடியாது. பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருவன் தான் இந்த உலகத்தை தோற்றி நிலைநிறுத்தி ஒடுக்க முடியும். அதனால சில அடியோடு நடு ஈறு ஆணாய் போற்றி நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்ன சொல்கிறார். அந்த பாண்டியனுக்கு இறைவன் என்ன அருள் செய்தான் அப்படின்னு கேட்டா, நரகத்துக்கும் அவனை கூட்டிட்டு போகல, சொர்க்கத்துக்கும் கூட்டிட்டு போகலீங்களா. நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல், அதாவது இறைவனை வழிபாடு செய்கின்றவர்கள் சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ அல்லது மீண்டும் இந்த மண்ணுலகத்துக்கோ வந்து பிறக்க மாட்டாங்க. அவங்க இறைவனோடு கலக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதனால அதுதான் மீண்டு வாரா நெறி என போற்றப்படுவது. அதுதான் சிவலோகம் என்று சொல்லப்படுகிற நிலை. அதுல சாயுஜியம் என்பதுதான் மீண்டு வாராத நிலை. எனவே அந்த பாண்டியனுக்கு அவ்வாறு தானே அருள் செய்தார். நரகம் கொடுக்காமல் சொர்க்கத்தையும் கொடுக்காமல் என்ன செய்தார், மீண்டும் இன்னொரு மண்ணுலகத்துல போய் பிறக்காமல் இறைவன் என்ன செய்தான் கேட்டா, தன்னுடைய திருவடி பேற்றினை அவனுக்கு வழங்கினான். நரகுடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. ஆக பரகதி நேரான கதி என்பது பொருள். இது நம்ம திருமுறைகள்ல பல இடம் உண்டு. சொர்க்கம் உண்டா நரகம் உண்டா அப்படின்லாம் கேள்வி வருகின்ற பொழுது நிவாச வாக்கில் சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, நரகம் சொல்லப்பட்டிருக்கிறது, திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. சொர்க்கமும் நரகமும் திருக்குறளில் உண்டு. எனவே நமக்கு அந்த அறநெறியில நிற்கின்ற பொழுது நாம் சொர்க்கத்துக்கு செல்லலாம், அது சிவநெறியில நிற்கும் பொழுது திருவடிப்பேற்றுக்கு போகலாம் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்குல உண்டு. அது நீங்க சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் இன்னும் விரித்து கொடுத்துக்கிறாங்க. எனவே பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி என்று குறிப்பிடுகிறார். ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி தெலுமுலர் சிவபுரத்து அறத்தையை போற்றி. ஒழிவு அற நிறைந்த எங்கும் நீக்கமர நிற்கக்கூடிய பொருள். எனவே ஒழிவு அற நீங்க வேண்டியது என்று கொள்ளக்கூடிய இடம் ஒன்று கூட இல்லாமல் எங்கும் நிறைந்தவனாக நிற்பவன் இறைவன். எனவே ஒளிவர நிறைந்த ஒருவன் ஒப்பற்றவன் என்பது பொருள். ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செடுமலர் சிவபுரத்து அறத்தையை போற்றி. செடுமலர் என்று சொல்லப்படுகின்ற சிவபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான், சிவபுரத்தின் அரசாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் என்பதனால செடுமலர் சிவபுரத்து. மலர் என்றாலே தாமரை குறிப்பதுதான். எனவே அந்த ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் பேருடந்த அம்மானே என்பது ஆரூர் தேவாரம். எனவே ஆயிரம் தாமரை போலக்கூடிய சிவபுரம் என்பதை குறிப்பிடுகிறார். சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி. கழுநீர் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இது பாத்தீங்கன்னா செழுங்கழுநீர் என்கின்ற ஒரு வகையான மாலை. அந்த மாலையை இவர் அணிந்திருக்கிறார். அது குருநாதன் அவ்வாறு அணிந்திருக்கிறார் என்பது நம்முடைய கீர்த்தி திருவடி சொல்வார். காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடையதாக எழில்பெற அணிந்தும் என்று கீர்த்தி திருவடியே பாடியிருக்கிறார். குருநாதனை காணுகின்ற பொழுது அவன் அணிந்திருக்கிற மாலையை வாங்கி வா என்று அனுப்புவது நெஞ்சுவிடு தூது என்கிற நூலையும் பார்க்கலாம். எனவே கழுநீர் மாலை கடவுள் போற்றி. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. தொழுவார் மையல் துணிப்பாய், மையல்னா மயக்கம். யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவருடைய மயக்கத்தை துணிப்பான், முழுமையாக அறுத்து விடுபவன் பெருமான். எனவே தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி என்று குறிப்பார். தொழுதுகை துன்பம் துடைப்பாய் போற்றின்னு முன்ன சொன்னாரு, அதே பொருள் தான். தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயே, தாங்க ஒரு அருமையான தொடர். இறைவனே குருநாதனாக வந்து ஞான உபதேசம் செய்திருக்கக்கூடிய நிலை பெற்றிருக்கிற மணிவாசகர் என்ன கருதுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிழைப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லாதவன் நான்கிறார். அப்ப நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா என்னங்க இருக்குது, என்னமோ தொழில்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க, இருந்தாலும் எப்படியோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ அதை இந்த இதை வச்சு இதை பண்ணிட்டு இருக்கிறேங்க, அதை வச்சு அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வாழ்வதற்கு ஏதேனும் ஒன்றை பற்றுக்கோடா கொண்டு நிக்கிறோம். நாம நிவாரத்தில் சொல்றாரு, எனக்கு ஒன்றுமே இல்ல பெருமானுங்களா, பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒண்ணுமே தெரியல, நான் எப்படி பிழைப்பேன் எப்படி வாழ்வேன் என்று அறியா நிலையில நிற்பவன் என்று சொல்லுகிறார். இதை விட கீழா நம்ம என்ன சொல்ல முடியும் தெரியலீங்க. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயே, நாய் என்று பலமுறை சொல்லுகிறார். அது ஒன்று அறியா நாயே, வாய்ப்பு ஒன்று அறியா நாயே. நீங்க இந்த அப்பர் சாமிட்டு தான் கேட்கணும். வாழ்த்த இந்த என்ன சொல்லுவாரு, இந்த பிறவி கிடைத்தது வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி. வாய்த்தது இங்க சொல்கிறாரு எனக்கு வாய்ப்பே இல்லை, வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லாது நிற்கிறேன். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன், உழைத்த சொன்னாலை கொண்டருள் போற்றி. நான் ஏதாவது ஒரு தகுதி உடையவர்கள் சொல்லுகிற சொல்லை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு புலமை உடையவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி உலகம் இவன் நிலையில ஏற்றுக்கொள்ளும். அட அவர் சொல்ல அறியா ஏற்றுக்குவான் அப்படின்னு சொன்ன காசு இருக்கும் சொன்னா எல்லாம் கேட்கும். இன்னைக்கு காலத்துல சொல்லுகிறோம். அதுபோல இது ஏதாவது ஒண்ணு எங்கிட்ட இருக்குதான் கேட்டா ஒண்ணுமே எங்கிட்ட இல்ல. நான் சொன்னா யாராவது ஏற்றுக்குவாங்களாம், ஒரு சிறு ஏற்றுக்க மாட்டாங்க பெருமானே. ஆனா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், குடைத்த சொன்னாலை கொண்டு அருள் போற்றி என்று பெருமான் விண்ணப்பிக்கிறார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன், குழைத்த சொன்னாலை கொண்டருள் போற்றி. இதுதான் அவர் சொன்னது. திருவாசகம் என்பதற்கு அவர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா, குழைத்த சொன்னாலை. இல்ல என்ன குழைச்சிருப்பாரு, தன்னுடைய அன்பை மட்டும்தாங்க அதுல குழைத்திருப்பார். அன்பினால் குழைத்து குழைத்து அதான் குழைத்த பத்துன்னு பின்னாடி பத்து பாட்டு பாட போறார். ஆக குழைத்து குழைத்து செய்திருக்கிறார். எப்படி மண்பாண்டம் செய்பவன் மண்ணை பிசைந்து பிசைந்து அதை பக்குவப்படுத்தி ஆக்குகிறானோ அதுபோல இவர் அன்பினை குழைத்து மாலையாக தொடுத்திருக்கிறார். எனவே இது குழைத்த சொன் மாலை என்று இந்த திருவாசகத்தில் இன்னொரு பேரும் அணிவாசக பெருமான் இங்கு சொல்லுகிறார். எனவே குழைத்த சொன் மாலை கொண்டருள் போற்றி என்று போற்றுகிறார். எனவே எந்த விதமான வாய்ப்பும் இல்லாது இருக்கக்கூடிய நாயேன் இவ்வாறு சொல்லிய இந்த மாலையை ஏற்று அருள வேண்டும் பெருமானே என்று போற்றுகிறார். புறம்பலை எரித்த புராண போற்றி, உப்புறத்தை எரித்த படமையானவனே போற்றி, பரம்பரஞ்சோதி பரணே போற்றி. மேலவன மேலான மேலான சோதி, பரம்ன மேல், பரம்பரன் மேலான மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி என்பது அப்பர்சாமியின் வாக்கு. எனவே பரம்பரஞ்சோதி பரணே போற்றி, போற்றி போற்றி புயங்கப் பெருமான். இந்த பெருமானை சொல்கிறார், புயங்க பெருமான், பெருமானே உன்னை போற்றுகிறேன், புராண காரணனாக விளங்குகிற பெருமானே உன்னை போற்றுகிறேன் என்று பரம்பரஞ்சோதி பரணியை போற்றி, புறம்பரை எரித்த புராண போற்றி என்று போற்று. புராணன் என்ற பழமையானவன் என்று பொருள். எனவே புயங்கம்னா பாம்புன்னு அர்த்தம்ங்க. எனவே போற்றி போற்றி புராண காரண, போற்றி போற்றி சய சய போற்றி. சயம் என்ற சொல்லுக்கு வெற்றி என்பது பொருள். பெருமானை என்னுடைய கருணை இந்த உலகில் வெற்றி பெறுவது ஆகுக என்று வாழ்த்துதல். சய சய போற்றி. அப்பர்சாமி வாக்கில் பாத்தீங்கன்னா, நிலை பெறுமாறு எண்ணுவீர் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புட்டு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு உத்துமாடி தங்கரா சய சய போற்றி என்னும் அப்படின்னு சொல்லுவார். அதே சொல் அப்படியே அப்பர்சாமி இருக்கிற சொல் இங்கேயும் பார்க்கிறோம். எனவே தன்னுடைய வாய்ப்பு ஒன்றும் அறியாதிருக்கிற நாயேன் சொன்ன இந்த குழைத்த மாலையை கொண்டு அருள வேண்டும் என்று மணிவாசகர் இந்த பதியத்தில் விண்ணப்பித்திருக்கிறார்.